நான் 8 வயதாயிருந்த போது நானும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இருவரும் எங்கள் வீட்டில் இருந்த 10 பேருக்கு 15 நாட்களுக்கு மளிகை வாங்க அருகில் இருந்த நகருக்கு அனுப்பப்பட்டோம். நினைத்து பார்த்த போது பாட்டியும் அத்தையும் மாமாவும் எங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எங்கள் சிறு குழுவான 3 குதிரையிலும் ஏறி 10 மைல் பயணத்தை தொடங்கிய போது காலை வானம் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. புல்வெளியில் மத்தியில் சென்ற போது நாங்கள் இறங்கிய கூழாங்கல் விளையாட்டு ஆடலாம் என்று அருமையான யோசனை வந்தது. எங்கள் தலைக்குள் மேலே கரு மேகங்கள் வானத்தை மூடியிருந்த பருவகால அடையாளத்தை பார்க்காத அளவுக்கு ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் உணர்ந்த போது எங்கள் குதிரைகள் ஏறக்கூட எங்களுக்கு நேரமில்லை. பெரும் மழையும் காற்றும் எங்களை கடுமையாக தாக்கியதால் எங்களால் நினைக்க முடிந்தது குதிரையின் சேணத்தை எடுத்து அந்த ஒரு இருக்கை சிறு இருக்கையை மெத்தைக்கடியில் ஒளிந்து கொள்வதே ஆகும். குதிரையின்றி நனைந்து குளிரில் எங்களால் முடிந்த அளவு வேகமாக பயணத்தை தொடர்ந்தோம். எங்கள் இலக்கை அடையும் போது ஊருக்குள் நுழையும் அகலமான தெரு வெள்ளம் நிரம்பி எங்களை நோக்கி வருகிற ஆறு போல தெரிந்தது. இப்போது எங்களுடைய ஒரே சாத்தியம் உரைகளை விட்டுவிட்டு நகரை சுற்றியிருந்த முள்வேலியில் ஏறுவதுதான். பின்னரவில் சோர்வுடனும் களைந்து நனைந்து நகருக்குள் நுழைந்ததுமே முதலில் கண்ட வீட்டில் தஞ்சம் கேட்டோம். அந்த இளம் குடும்பம் எங்களை உலர்த்தி சுவையான பயிறு உணவு கொடுத்து தனி அறையில் படுக்கையில் கிடத்தினார்கள். உடனே அந்த அறையில் தரை சமமான மண் தரை என கண்டு மற்றொரு அருமையான யோசனை வந்தது. தரையில் வட்டம் அறைந்து நாங்கள் தூக்கத்தில் விழும் வரை கூழாங்கல் ஆட்டத்தை தொடர்ந்தோம். பிள்ளைகளாக நாம் நம்மை பற்றியே சிந்திக்கிறோம். வீட்டில் நம்மை தேடிக்கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை. அப்படி செய்திருந்தால் இப்படிப்பட்ட பயனற்ற முயற்சியில் எங்கள் பயணத்தை தாமதப்படுத்தியிருக்க மாட்டோம். நாங்கள் ஞானம் இருந்தால் வானத்தை பார்த்திருப்போம், மேக மூட்டத்தை கண்டிருப்போம், எங்கள் வேகத்தை அதிகரித்து புயலை முந்தி சென்றிருப்போம். இப்போது சிறிது அதிக அனுபவம் பெற்றிருப்பதால் எனக்கு நானே நினைவூட்டிக் கொள்ளுகிறேன், மேலே பார்க்க மறக்காதே. என் ஒன்றுவிட்ட சகோதரர்களுடன் எனது அனுபவம் நமது காலங்களில் அடையாளங்களை கவனிக்க கற்பித்திருக்கிறது. நாம் பாவல் விவரித்த புயல் சூழ்ந்த ஆபத்தான நாட்களை வசிக்கிறோம். மனுஷர்கள் தற்பிரியாகவும் தாய் தகப்பனருக்கு கீழ்ப்படிதியவர்களும் நன்றி உள்ளவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் அவதூறு செய்பவர்களாகவும் இச்சை கடை உள்ளவர்களும் தேவை பிரபலாமல் சுகப்போக பிரிமியிருக்கிறார்கள். இந்த காலங்களை பற்றி பேசிய மூப்பார் டாலின் எச் ஹோக் சொன்னார், நாம் உலக பிரமாதம் ஆவிக்குரிய விதமாகவும் ஆயத்தம் செய்ய வேண்டும். உதாசீனப்படுத்தக்கூடிய ஆயுதம் குறைவாக காணப்படக்கூடிய மிக கடினமானது ஆவிக்குரியது. பிற வார்த்தைகளால் மேலே பார்க்க உதாசீனப்படுத்தார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தின் ஆவிக்குரிய ஆயுதத்தின் தேவை குறித்து இக்காலங்களில் மிக பலமான எச்சரிக்கை பற்றி ஒரு வார்த்தை கூற விரும்புகிறேன். எனது சொந்த வாழ்க்கை தொழில்நுட்ப முன்னணியில் என்னை வைக்கிறது. ஆகவே நான் மதிப்பை விசேஷமாக தொலை தொடர்பை அடையாளம் காண்கிறேன். மனுஷன் பற்றிய அதிக தகவல் நமது விரல் நுனியில் உள்ளது. ஆனால் இணையதளத்தில் அசிங்கமான தவறான வழி நடத்தக்கூடியவற்றை அதிகமானம் கொண்டுள்ளது. தொழில்நுட்பம் பேச்சு சுதந்திரத்தை சாத்தியமாக்கியிருக்கிறது. ஆனால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தகுதியற்ற பிளாக்கர்களுக்கு பொய்யான தகுதி அளிக்கிறது. அதனால்தான் இப்போது எப்போதையும் விட நாம் இந்த நித்திய கொள்கையை நினைவு கொள்ள வேண்டும். அவர்களுடைய கனிகளிலே அவர்களை அறிவீர்கள். குறிப்பாக அசிங்கமான காட்சிகளை பார்க்காதீர்கள். அல்லது கிறிஸ்துவையும் ஜோசப் ஸ்மித்தையும் பொய்யாக குறை செயல்படுபவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். இரு செயல்களும் ஒரே விளைவை ஏற்படுத்துகின்றன. பரிசுத்த ஆவியையும் அவரது பாதுகாக்கும் ஆதரிக்கும் வல்லமையும் இழப்போம். வெறுப்பும் மகிழ்ச்சியின்மையும் தொடரும். என் அருமை சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம் பற்றிய உங்கள் காட்சியை கேள்வி கேட்க வைக்கும் எதையும் பார்த்தாலே மேலே பார்க்குமாறு உங்களை கெஞ்சுகிறேன். எல்லா எல்லா ஞானம் மற்றும் சத்தியத்தின் ஆதாரத்தை நோக்கி பாருங்கள். தேவ வார்த்தையை பற்றிய விசுவாசத்தையும் சாட்சியையும் போஷியுங்கள். பொய்களை பாதி உண்மையிலே கலந்து உங்களின் விசுவாசத்தை குலைக்க நாடுகிறார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் தொடர்ந்து ஆவிக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் தோழமை இன்பமான சௌகரியம் மட்டுமல்ல, இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமாகும். நீ கிறிஸ்துவின் வார்த்தைகளை பொக்கிஷப்படுத்தி ஆவியின் தூண்டுதல்களை உன்னிப்பாக கேட்டால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்துவும் பரிபூர்ணர் அல்ல என்று ஒத்துக்கொண்ட ஜோசப் ஸ்மித் இருவருமே அவர்களது சாட்சியை ஏற்றுக்கொள்ளாத பொய் குற்றம் சுமத்துபவர்களால் கொல்லப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஜோசப் ஸ்மித் உண்மையான தீர்க்கதரிசி என்ற அவர்களுடைய சாட்சி உண்மையானது என நாம் எப்படி அறியலாம்? அவர்களுடைய கனிகளாலோ நீங்கள் அவர்களை அறிவீர்கள். நல்ல கனி கெட்ட மரத்திலிருந்து வர முடியுமா? இருக்கிறது என்று கூட நான் அறியாத மகிழ்ச்சியின் நிலைக்கு என்னை கொண்டு வந்து மீட்பர், என பாவங்களை மன்னித்தார் என்றும், என் தனிப்பட்ட நுகத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்றும் நானே அறிவேன். மார்மன் புத்தகத்தின் எளிய வாக்குத்தத்தை நான் பயன்படுத்தினால் ஜோசப் ஸ்மித்தின் ஒரு தீர்க்கதரிசி என்றும் அறியர். நித்திய பிதாவைய தேவனிடத்தில் கேளுங்கள், நீங்கள் உண்மையான இருதயத்தோடும் முழு நோக்கத்தோடும் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து கேட்பீர்களானால் அவர் அதன் சத்தியத்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்மையினாலே தெரியப்படுவார். எளிய வார்த்தைகளில் மேலே பாருங்கள். உயிர்த்தெழுதலையும் அவரது மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் உண்மையையும் நம்ப நீங்கள் கண்டுகொள்ள சாட்சி வைத்திருக்க வேண்டும் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அல்மா நம்பக்கூடாதது என பிறரை வலியுறுத்துகிற கோரிக்காரருக்கு சொன்ன வார்த்தைகளை நான் மேற்கொள்ள காட்டுகிறேன். நீ போதிய அறிகுறியை பெற்றாய், நீ உன் தேவனை சோதனைக்குட்படுத்துவாயா? உனது சகோதரர்களாய இவர்களின் சாட்சிகளையும் சகல பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் சாட்சியையும் நீ பெற்றிருக்கும் போது எனக்கு ஒரு சாட்சியை காண்பியும் என்று சொல்வாயா? வேத வாக்கியங்கள் உனக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன. நீங்களும் நானும் இரட்சகரின் ஜீவிக்கும் சாட்சிகள். ஜோசப் ஸ்மித்தின் ஊழியம் பற்றியும் தங்கள் சாட்சியில் பலமாக இருந்த அக்கால பரிசுத்தவான்களின் விசுவாசத்துக்கும் நாம் ஜீவிக்கும் சாட்சிகள். நம்புவதற்கு காணவும் தொடவும் தேவையில்லாத தாழ்மையான ஜனங்களால் கிறிஸ்துவின் காலத்தை போன்ற பின்பற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சபை உங்கள் உலகம் முழுவதிலும் விரித்திருக்கிறது. முன்பை விட வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்போது திரும்ப வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆபத்தான நேரம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. சத்தியத்தின் ஆதாரத்தை நோக்கி பார்க்கவும் நமது சாட்சிகள் பலமானவை என உறுதி செய்யவும் நாம் கண்டிப்பாக எதிர்நோக்கும் சோதனைகளுக்காக ஆயுதப்படுத்தவும் இன்று நான் சரியான நேரம். திரும்பவும் என் கதையை சொல்லுகிறேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர்களும் நானும் பிரகாசமான சூரியனை அழகிய வானத்தை பார்க்க எழுந்தோம். மூன்றும் காணாமல் போன சிறுவர்களை தேடி ஒருவர் கதவை தட்டினார். அவர் எங்களை குதிரை மீது ஏற்றி அதே புல்வெளி வழியாக வீட்டுக்கு திரும்பினோம். வழியில் நான் பார்த்ததை மறக்கவே மாட்டேன். இரவு முழுவதும் எங்களை தேடிய கூட்டங்கள் ஜனங்கள் அவர்களது டிராக்டர்களும் லாரிகளும் சேற்றில் சிக்கியிருந்தன. இங்கே ஒரு சேனத்தையும் அங்கே ஒரு குதிரையும் கண்டு நாங்கள் திரும்ப வருவதைக் கண்டு அவர்களது நிம்மதியையும் அன்பையும் உணர முடிந்தது. நகரின் நுழைவில் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் எங்களையும் வரவேற்க ஓடி வந்தனர். அவருக்கு அனைவருக்கும் முன்னால் என் அன்புமிக்க பாட்டியும் மாமாவும் அத்தையும் இருந்தனர். தங்களை தொலைந்து போன பிள்ளைகளை கண்டதால் அவர்கள் எங்களை தழுவிக்கொண்டு அழுது மிகவும் மகிழ்ந்தனர். நமது அன்பாக பரலோக பிதா நம்மீது கரிசனம் கொண்டிருந்தார் என்பது எப்படிப்பட்ட நினைவூட்டல்! நாம் வீடு திரும்ப அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றிலும் புயல் அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் மேலே பார்த்து ஆயத்தம் செய்வோமாக. ஒரு பலமான சாட்சியின் பாதுகாப்பு இருக்கிறது. நாம் தினம் நமது சாட்சிகளை நினைத்து பலப்படுத்துகிறோம். நித்தியத்துக்கும் நாம் குடும்பமாக ஒன்றாக வாழலாம். நமது அன்பாக பரலோக பிதா நமது பிள்ளைகளுக்காக நமக்காக நீட்டிய கரங்களுடன் காத்து கொண்டிருக்கிறார் என நான் அறிவேன். நமது மீட்பாரான இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என நான் அறிவேன். பேருந்துவை போல எந்த மாம்சமும் இரத்தமும் எனக்கு அதை வெளிப்படுத்துவதில்லை, ஆனால் என் பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.